நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சுவாச மருத்துவத்துறை துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே அன்பானந்தன் அவர்கள் காசநோய் அறிகுறிகளும் தடுப்பு முறைகளையும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மார்ச் மாதம் 24ஆம் தேதி உலக காச நோய் தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இன்னைக்கு காச நோய் அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு உலக அளவுல நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. இன்றைய சிறப்பு தினத்துல மருத்துவர் ஐயா உங்களை நேர்காணல் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கே அன்பானந்தன். நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் நுரையீரல் மருத்துவத்துறையில் பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணிபுரிந்து வருகிறேன்.
ஐயா, காச நோய் அப்படின்னா என்ன? இந்த காச நோய் உலகில முதன் முதல்ல எங்கே எப்போது தோன்றியது? இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
காச நோய் என்பது நுரையீரல் மற்றும் உடலின் பிற உறுப்புகளை பாதிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவால் ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான ஒரு தொற்றுநோய் ஆகும். காச நோய் முதலில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எகிப்தின் மம்மிகளில், அதாவது இறந்து போன மனித உடல்களில் காசநோய் இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. காசநோயானது எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, காசநோயானது மைக்கோபாக்டீரியம் டுபர்குலோசிஸ் என்றழைக்கப்படும் பாக்டீரியா கிருமியால் ஏற்படுகிறது என்பதை ராபர்ட் கோச் எனப்படும் ஜெர்மனி நாட்டு மருத்துவ விஞ்ஞானியால் 1882ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி உலகிற்கு அறிவித்தார். அன்றைய தினமே உலக காசநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ராபர்ட் கோச் காசநோயின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்.
ஐயா, நம்ம இந்த ஒவ்வொரு மார்ச் 24ஆம் தேதியும் காசநோய் அப்படிங்கறதுக்கான ஒரு தீமை நம்ம உருவாக்கி அதற்காக நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் காசநோய் தினத்துக்கான தீம் கருப்பொருள் என்னங்கய்யா?
இந்த 2025ஆம் ஆண்டு வருடத்துக்கான உலக காசநோய் தினத்தின் கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ் வி கேன் எண்ட் டிபி, கமிட், இன்வெஸ்ட், டெலிவர். இந்த கருப்பொருளானது காசநோயை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக உள்ளது. கமிட் அப்படின்னா காசநோயை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் எனப்படும் பங்கேற்க உறுதியான முடிவு எடுத்தல், அது கமிட். அடுத்து இன்வெஸ்ட் அப்படின்னா காசநோயை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் காசநோய் சிகிச்சை, வருமுன் தடுத்தல் மற்றும் காசநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான அவசியத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு காசநோயை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் பங்கேற்றல், அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் டெலிவர் எனப்படும் காசநோயாளிகளின் முறையான சிகிச்சை அவர்களுக்கு அளிப்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். ஸோ இதுவே இந்த வருடத்திற்கான காசநோய் தினத்தின் கருப்பொருள் ஆகும்.
ஐயா, இப்ப மனிதனுடைய உடல்ல நிறைய ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதற்குண்டான அறிகுறிகள் தென்படும். தென்படக்கூடிய அறிகுறிகளுடைய அடிப்படையில இன்னும் நோய் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். மனிதனுடைய உடல்ல காச நோய் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த காச நோய் ஒரு மனிதனுடைய உடல்ல வர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய உடல்ல தென்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மனிதனுக்கு காசநோய் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக பொருளாதார காரணிகள் அப்படின்னு வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு இவற்றால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால் காசநோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகம். மற்றும் அதிக நெரிசலான சூழ்நிலையில் வாழ்வது காசநோய் பரவும் அபாயத்தை ஏற்படுத்தும். வீடுகளில் சரியான சுகாதாரம், காற்றோட்டம் இல்லாத சூழ்நிலை இவையும் காசநோய் பரவுவதற்கு பங்களிக்கும். மற்றும் HIV, AIDS, நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக நோய்கள் இவை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைப்பதனால் தனிநபர்கள் காசநோய் தொற்றுக்கு ஆளாக்குகின்றன. புகைப்பிடித்தல், மது அருந்தும் பழக்கம் ஆகியன நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி காசநோய் அபாயத்தை அதிகரிக்கிறது. இவையெல்லாம் காசநோய் வருவதற்கான காரணங்கள். அறிகுறிகள் என்று பார்த்தால், 2 வாரங்களுக்கு மேலாக இருக்கும் தொடர் இருமல், பசியின்மை, எடை இழப்பு, உடல் சோர்வு, மாலை நேர காய்ச்சல், இரத்தம் கலந்த சளி ஆகியவை காசநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் ஆகும். மேலும் அறிகுறிகள் என்று பார்த்தால், காசநோய் உடலில் எந்த உறுப்புகளை பாதிக்கிறது என்பதனை பொறுத்து அறிகுறிகள் அமையும். உதாரணமாக, நிணநீர் என்று அழைக்கப்படும் லிம்ப் நோட் பாதிப்பு ஏற்பட்டால் நிணநீர் முடிச்சு வீக்கம் மற்றும் சீல்வடிதல், சிறுநீரகம் பாதிப்படைந்தால் சிறுநீருடன் ரத்தம் கலந்து வெளியேறுதல், மூளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டால் தலைவலி காய்ச்சல், முதுகெலும்பு பாதிக்கப்பட்டால் வலி மற்றும் நடக்க இயலாமை, குடல் பாதிக்கப்பட்டால் வயிற்று வலி மற்றும் பசியின்மை ஆகியவை காசநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் ஆகும்.
ஒவ்வொரு நோயையும் கண்டறியறதுக்கு நிறைய இன்னைக்கு மருத்துவ பரிசோதனை முறைகள் வந்துருச்சு. காசநோய் கண்டறிவதற்காக தற்பொழுது இருக்கக்கூடிய நவீன பரிசோதனை முறைகள் என்னங்கய்யா?
காசநோயை கண்டறிவதற்கு உள்ள பரிசோதனை முறைகள் பார்த்தோம்னா 2 வகையா பிரிக்கலாம். காசநோயை கண்டறிவதற்கான பரிசோதனை முறைகள், காசநோய் தொற்று அதாவது லேட்டன் டிபி என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் சொல்லலாம். இப்ப காசநோயை கண்டறிவதற்கு என்னென்ன பரிசோதனை முறைகள்னு பார்த்தோம்னா, வழக்கமாக சளி பரிசோதனை முறை, ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. காசநோய் தொற்று ஆகியவற்றை கண்டறிவதற்கு மேண்டோ டெஸ்ட் எனப்படும் தோல் பரிசோதனை, ரத்தத்தில் லேட்டன் டிபியை கண்டுபிடிப்பதற்கான குவாண்டிஃபரன் டிபி கோல்டு ஆகிய பரிசோதனைகள் நோய் தொற்றை கண்டறிவதற்கு பயன்படுகின்றன. நவீன பரிசோதனை முறைகள் என்று எடுத்துக்கொண்டால், நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிபிகேஷன் டெஸ்ட் என்றழைக்கப்படும் சிபிநாட், ட்ரூநாட் ஆகிய நவீன பரிசோதனை முறைகள் உள்ளன. இவற்றின் சிறப்பு என்னவென்றால், மிக குறைந்த நேரத்தில் காசநோயை கண்டறிய முடியும். காசநோய் ரிஃபாம்பிசன் என்றழைக்கப்படும் முக்கியமான காசநோய் மருந்திற்கு கேட்கக்கூடியதா இல்லையா என்பதையும் கண்டறிய முடியும். ஸோ இதுவே நவீன பரிசோதனை முறையின் சிறப்பு அம்சம். இன்னொரு நவீன பரிசோதனை முறை லைன் ப்ரோப் அசே என்று அழைக்கப்படும் அந்த லைன் ப்ரோப் அசேவானது முக்கியமான காசநோய் மருந்துகளான அவற்றுக்கு இந்த காசநோய் கிருமியானது ரெஸ்பாண்ட் செய்யக்கூடியதா இல்லையா என்பதையும் கண்டறிய முடியும். இவையே நவீன பரிசோதனை முறைகள்.
ஐயா, இந்த காசநோயில தற்போது என்னென்ன வகைகள் மற்றும் பிரிவுகள் தற்போதைய நடைமுறையில காணப்படுது?
காசநோயை வழக்கமாக பல்முறை டிபி அதாவது நுரையீரலை பாதிக்கக்கூடிய காசநோய், எக்ஸ்ட்ரா பல்முறை டிபி நுரையீரல் தவிர்த்து பிற உறுப்புகளை பாதிக்கக்கூடிய காசநோய் அதாவது மூளை, எலும்பு மண்டலம், தோல், நிணநீர் முடிச்சு, குடல், கருப்பை, கருமுட்டை ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பல்முறை டிபி என்று வகைப்படுத்தலாம். காசநோயின் தீவிரத்தை பொறுத்து ஆக்டிவ் டிபி அதாவது செயலில் உள்ள காசநோய், இவை உடலில் பரவி நோய்க்கான அறிகுறிகள் தென்படும். லேட்டன் டிபி அதாவது மறைந்திருக்கும் அல்லது உறங்கும் காசநோய் என்று வகைப்படுத்தலாம். லேட்டன் டிபியில் கிருமிகள் உடலில் இருந்தாலும் நோய் உற்பத்தி அதை தடுத்து எந்த அறிகுறிகளும் இல்லாமல் இருப்பார்கள். இவ்வாறு ட்ரக் சென்சிட்டிவ் டிபி அண்டு ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. ட்ரக் சென்சிட்டிவ் டிபி என்றால் முதல் வகையான காசநோய் மருந்துகள் ஆகியவற்றுக்கு இந்த காசநோய் கிருமியானது ரெஸ்பாண்ட் செய்யக்கூடியது. ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அதாவது வீரியமிக்க காசநோய் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மருந்து அந்த வீரியமிக்க காசநோயானது முக்கியமான மருந்துகளுக்கு ரெஸ்பாண்ட் செய்யாது. ஸோ வீரியமிக்க காசநோய் மருந்துகள் ஏற்பட இது எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும்.
ஐயா, காசநோயில மறைந்திருக்கும் டிபி காசநோய் அப்படின்னா என்ன, இது ஏன் ஏற்படுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது மறைந்திருக்கும் அல்லது உறங்கும் காசநோய் என்று அழைக்கப்படும் லேட்டன் டிபி என்பது ஒரு நபர் காசநோய் கிருமியால் தொற்றுக்கு உட்பட்டாலும் நோயின் அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் நோய் தொற்றை மற்றவர்களுக்கு பரப்பாத ஒரு நிலை, இதுவே லேட்டன் டிபி என்று அழைக்கப்படுகிறது. காசநோய் கிருமியானது அந்த நபரின் உடலில் செயலற்ற நிலையில் இருக்கும். இந்த மறைந்திருக்கும் காசநோய் நோய் எதிர்ப்பு குறையும் போது ஆக்டிவ் டிபி எனப்படும் செயலில் உள்ள காசநோயாக மாற வாய்ப்புள்ளது. குறிப்பாக யாருக்கெல்லாம் சக்கரை வியாதி, நீண்ட நாட்களாக ஸ்டீராய்டு எனப்படும் வீரியமிக்க மருந்து எடுத்துக் கொள்பவர்கள் அண்ட் கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய் தொற்று உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் லேட்டன் டிபியிலிருந்து ஆக்டிவ் டிபி என்ற செயலுள்ள காசநோயாக மாற வாய்ப்புள்ளது. மறைந்திருக்கும் காசநோயை ஒரு சில பரிசோதனை மூலம் கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதன் மூலம் செயலில் உள்ள காசநோயாக மாறுவதை தடுக்கலாம். இந்த லேட்டன் டிபி என்று அழைக்கப்படும் உறங்கும் காசநோயால் ஒருவரிலிருந்து மற்றவர்களுக்கு காசநோய் கிருமி பரவாது.
ஐயா, இந்த வருடம் அதாவது இந்த 2025 வருடத்தினுடைய காசநோய் தினத்துல NTEB நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது 2025 ஆண்டிற்கான காசநோய் ஒழிப்பு திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் நோக்கங்கள் என்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
NTEP 2025 அதாவது நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் 2025, இதனுடைய நோக்கமே 2025 ஆண்டுக்குள் காசநோய் தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது WHO என்று அழைக்கப்படும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய இலக்கான 2030 ஆண்டுக்கு உலகளாவிய SDG இலக்காக நோய் தொற்றை காசநோய் தொற்றை ஒழிப்பதற்கான அதனுடைய இலக்கை 5 வருடங்களுக்கு முன்னதாகவே நமது இந்திய அரசு காசநோய் பாதிப்பு மற்றும் இறப்பை குறைப்பதில் உறுதி பூண்டு கவனம் செலுத்துகிறது. NTEP 2025 அந்த திட்டத்தின் இலக்குகள் என்னவென்று பார்த்தால், காசநோய் பாதிப்பை அதாவது இன்சிடென்ட் அதாவது 80% குறைத்தல், காசநோய் இறப்பு விகிதத்தை 90% குறைத்தல், காசநோய் பாதிப்பு இல்லாத குடும்பங்கள் 0 TB அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம், அந்த காசநோய் பாதிப்பு இல்லாத குடும்பங்கள் என்ற நிலையை உருவாக்குதல், இதுவே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இலக்காகும்.
ஐயா, அதே போல பிரதம மந்திரி முக்த பாரத் அபியான் காசநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. பிரதான் மந்திரி TB முக்த பாரத் அபியான் இந்த திட்டம் 2020 துவங்கப்பட்டது, 2030 வரை இதனுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த காசநோய் ஒழிப்பு திட்டத்தினுடைய குறிக்கோள் நோக்கம் என்னங்கய்யா?
மத்திய அரசின் இந்த மகத்தான திட்டமானது 2022 செப்டம்பர் மாதம் 9 முதல் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே காசநோய் இல்லா பஞ்சாயத்தை உருவாக்குவதே ஆகும். அதாவது காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், சுய உதவி குழுக்கள், யூத் கிளப்ஸ் ஆகிய அமைப்புகளை ஈடுபட செய்து காசநோய் சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் ஆகியன பற்றிய விழிப்புணர்வை பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், தபால் நிலையங்களில், ரயில்வே நிலையங்களில், தொழிற்சாலைகளில் ஏற்படுத்துதலை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தில் 6 இண்டிகேட்டர்ஸ் அதாவது தகுதி நிர்ணய அளவீடுகள் அதை நிர்ணயித்திருக்கார்கள். அந்த தகுதி நிர்ணய அளவீடுகளை எந்த பஞ்சாயத்து பூர்த்தி செய்திருக்கிறதோ அந்த பஞ்சாயத்து காசநோய் இல்லா பஞ்சாயத்தாக அறிவிக்கப்படும். உதாரணமாக அந்த தகுதி நிர்ணய அளவீடு என்னவென்று பார்த்தால், ஒரு பஞ்சாயத்தில் புதிதாக 1 TB அது ஒருவருக்கு அல்லது யாருக்குமே TB இல்லாத சூழ்நிலை இருந்திருக்க வேண்டும், ஏற்கனவே காசநோய் இருப்பவர்கள் 90% சிகிச்சையிலிருந்து குணமடைந்திருக்க வேண்டும், காசநோயால் இறப்பு இருந்திருக்க கூடாது அந்த பஞ்சாயத்தில், நவீன பரிசோதனை முறைகளான நேட் என்று அழைக்கப்படும் CBNAT, TrueNAT ஆகியவை 60% மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை இருந்திருக்க வேண்டும், காசநோய் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் நமது இந்திய அரசாங்கத்தால் ₹1000 DBT என்று அழைக்கப்படும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அந்த உதவித்தொகையானது காசநோய் இருப்பவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்க வேண்டும், பிரிசம்டிவ் டிபி அதாவது காசநோய் இருப்பவர்கள் 1000 பேருக்கு 30 பேருக்காவது பரிசோதனை செய்திருக்க வேண்டும். இந்த 6 தகுதி நிர்ணய அளவீடுகளை பூர்த்தி செய்திருந்தால் அந்த பஞ்சாயத்து காசநோய் இல்லா பஞ்சாயத்தாக அறிவிக்கப்படும். நமது தஞ்சை மாவட்டத்தில் மொத்தம் 545 பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. அவற்றில் 165 பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்தாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை
நமது 2025 காசநோய் இல்லாத தமிழகம் நிலை 1 மற்றும் காசநோய் இல்லாத தமிழகம் நிலை 2 ஆகிய 2 திட்டங்கள் தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளது. காசநோய் இல்லா தமிழகம் 2025 தமிழக அரசின் திட்டத்தினுடைய நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் என்னங்கய்யா?
காசநோய் இல்லா தமிழகம் 1-2 அப்படி என்றால், நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இத்திட்டம் முதல் கட்டமாக 14 மாவட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது. டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனங்கள் வழங்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் நெரிசல் அதிகமாக இருக்கும் முதியோர் இல்லங்கள், நெரிசலான குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் மற்றும் காசநோய் ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் காசநோயை கண்டறிவதற்கு சளி பரிசோதனை, எக்ஸ்ரே போன்றவற்றை இலவசமாக மேற்கொண்டு காசநோயை கண்டறிந்து மேலும் அன்றே மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை செய்தார்கள். இரண்டாம் கட்டமாக இந்த சிகிச்சை வழிமுறை மேலும் 23 மாவட்டங்களில் நடமாடும் டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனங்கள் மூலம் வழங்கப்பட்டு பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் இன்னொரு பகுதியான தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம், அதாவது TNKET என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் ஏப்ரல் மாதம் 1st May 2022 அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கமே காசநோயால் ஏற்படும் உயிரிழப்பை குறைப்பதே ஆகும். உதாரணமாக காசநோய் உள்ள ஒரு நபர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அவர்களுக்கு காசநோய் இருப்பதை கண்டறியும் பொழுது அதன் வீரிய தன்மையை அறிந்து உடல் எடை, உயரம் ஆகியவற்றைக் கொண்டு அளவிடப்படும் BMI, ஆக்சிஜன் அளவு, சுவாச துடிப்பு, கால் வீக்கம் ஆகிய காரணிகள் ஏதாவது இருந்தால் அவற்றை பரிசோதித்து இவற்றில் குறைபாடு இருந்தால் அவர்கள் மாவட்டத்தின் தமிழ்நாடு கெட் வார்டுக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்படுவர். அங்கு அவர்கள் உள்நயாளியாக அனுமதிக்கப்பட்டு தக்க நேரத்தில் உயரிய சிகிச்சையை மற்றும் ஊட்டச்சத்தை வழங்குவதன் மூலம் காசநோயால் ஏற்படும் உயிரிழப்பை குறைப்பதே இந்த மகத்தான திட்டத்தின் நோக்கமாகும்.
ஒருவருக்கு காசநோய் வந்ததுக்கு பின்னாடி அதனை முழுமையா குணப்படுத்த முடியுமா? ஒரு காச நோயாளிய முழுமையா குணப்படுத்துறதுக்கு உண்டான தற்போதைய மருத்துவ அறுவை சிகிச்சை முறைகள் என்னங்கய்யா இப்ப தற்பொழுது நடைமுறையில இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
காசநோய் வந்த ஒருவரை முற்றிலுமாக கொடுத்த முடியும். இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. காசநோய் இருப்பவர்கள் தாராளமாக முழுமையாக குணப்படுத்த முடியும். முறையாக 6 சிகிச்சை காலம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் முழுமையாக குணப்படுத்தப்படுவார்கள். காசநோய் எந்த உறுப்புகளில் பாதிக்கப்படுகிறது? உதாரணமாக மூளை மற்றும் எலும்பு மண்டலங்களில் காசநோய் பாதிப்பு இருந்தால் அவர்களுக்கு 1 சிகிச்சை கொடுக்கப்படும். சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை கட்டுப்பாடு மிக மிக அவசியம் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் அனைவரும் இன்சுலின் என்று அழைக்கப்படும் இன்சுலின் ஊசியை எடுத்துக்கொள்வதன் மூலம் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் காசநோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும். இதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் என்னவென்று பார்த்தால் ஐசோனியாசின், ரிகாம்பிசின், பைரசினமைட், ஈத்தாம்பூட்டால் ஆகிய 4 மருந்துகள் வழங்கப்படுகின்றன. முதல் 2 அதாவது இன்டென்சிவ் ஸ்பேஸ் முதல் 2 இந்த 4 மருந்துகளும் கொடுக்கப்படுகின்றன. அடுத்த 4 அதாவது கண்டினியூஷன் ஃபேஸ் தொடர்ச்சி காலம், அந்த 4 ஐசோனியேஷன், ரிஃபாமிசின், ஈத்தாம்பெட்டில் அந்த 3 மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. வீரிய காசநோய் என்று அழைக்கப்படும் ட்ரக் ரெசிஸ்டன்ட் TB ஆகியவற்றை தற்போது 4 சிகிச்சை முறைகள் உள்ளன. அதாவது எந்த மருந்திற்கு காசநோய் கிருமியானது ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்டாக உள்ளது என்பதை பொறுத்து INH மோனோ ரெசிஸ்டன்ட் ரெஜிமன், ஷார்டர் ஓரல் பிடாக்விலின் ரெஜிமன், ஆல் ஓரல் லாங்கர் ரெஜிமன், பீபால் ரெஜிமன் ஆகிய 4 சிகிச்சை முறைகள் உள்ளன. இந்த வீரிய காசநோய்க்கு தற்போது மிக மிக வீரியமிக்க மருந்துகளான பிடாக்விலின், டிலாமைன், இந்த புரோட்டியமினின், இந்த மருந்துகள் நமது நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் புரோகிராம் அந்த திட்டத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது.
காசநோய் வராமல் தடுக்கிறதுக்கு பொதுமக்கள் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னங்கய்யா?
காசநோய் வராமல் தடுப்பதற்கு என்று பார்த்தோம்னா மிக முக்கியமாக BCG தடுப்பூசி, அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் BCG தடுப்பூசியானது காசநோயிலிருந்து பாதுகாக்கிறது. காசநோய் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்னு பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் நாம் அனைவரும் பின்பற்றிய வழிமுறைகளான இருமல் மற்றும் தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கினை துணியால் முழுவதுமாக மூடுவதனால் காசநோய் கிருமிகள் ஒருவரிலிருந்து மற்றவருக்கு பரவாமல் தடுக்க முடியும். கைகளை அடிக்கடி கழுவுவது கிருமிகள் பரவுவதை தடுக்க உதவுகிறது. மற்றும் சரியான உணவு முறை, அதாவது சீரான சத்தான உணவை உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த உதவும். காசநோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த பரிசோதனைகள் செய்து முறையான சிகிச்சை மேற்கொள்ளுதல். காசநோய் தடுப்பு சிகிச்சை மருந்துகள், அதாவது டியூபர்குலோசிஸ் பிரிவென்டிவ் தெரப்பி, ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு காசநோய் இருந்தால் அக்குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் நோய் வராமல் தடுப்பதற்காக கொடுக்கும் சிகிச்சை முறையானது காசநோய் தடுப்பு சிகிச்சை முறை என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாக இருந்தால் 6 மாத காலத்திற்கு ஐசோனியசிட் என்று அழைக்கப்படும் மருந்து அவர்களின் எடைக்கு தகுந்தவாறு கொடுக்கப்படுகிறது. பெரியவர்களாக இருந்தால் அடல்ட்ஸுக்கு 3HP அதாவது ஐசோனியசிட் ரிஃபாபெண்டின் ஆகிய மருந்து வாரத்திற்கு 3 நாட்கள் வீதம் 3 மாத காலத்திற்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் காச நோயாளிகள் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளடக்கிய சீரான சரிவிகித உணவை உட்கொள்ள வேண்டும். காச நோயினால் பாதிக்கப்பட்ட சர்க்கரை நோயாளிகள் உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்திருத்தல் மற்றும் சர்க்கரை நோய் மாத்திரைகளை முறையாக எடுத்துக்கொள்ளுதல், குறிப்பாக இன்சுலின் மூலம் சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுக்குள் வைத்திருத்தல் ஆகியவை காசநோய் குணப்படுத்தவும் காசநோய் வராமல் தடுக்கவும் உதவும்.
ஐயா, இன்றைய காசநோய் விழிப்புணர்வு தினத்துல பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துரை என்னங்க ஐயா?
பொதுமக்களுக்கு உலக காசநோய் தினத்தில் நமது இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு காசநோயை கட்டுப்படுத்த எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இது நமது அனைவரின் தலையாய கடமையாகும். காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நோய் பரவாமல் தடுக்கவும் அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளவும் உறுதி ஏற்க வேண்டும். காசம் இல்லா தேசம் செய்வோம், அதாவது காசநோய் இல்ல தேசம் செய்வோம் என்று நாம் அனைவரும் உலக காசநோய் ஒழிப்பு தினத்தில் உறுதிமொழி ஏற்று காசநோயை நமது தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் முற்றிலுமாக ஒழிக்க நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும். இதுவே இந்த காசநோய் ஒழிப்பு தினத்தில் நாம் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழியாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
ஐயா, இன்றைய காசநோய் ஒழிப்பு தினத்துல காசநோய் அப்படின்னா என்ன, அது பரவுறதுக்கான காரணங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள், காசநோய்க்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கறது குறித்து மிகச் சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
மிக்க நன்றி.
நேர்களே, இதுவரை காசநோய் அறிகுறிகளும் தடுப்பு முறைகளையும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே அன்பானந்தன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.